அழித்திடும் சத்துருக்கள். வாலிபனே ஜெயித்திடு.
Our spiritual warfare very similar to warfare on earth.
நம்முடைய ஆவிக்குரிய யுத்தம் பூமியில் நடக்கக்கூடிய யுத்தத்துக்கு ஒத்திருக்கிறது.
And in all earthly warfare, one of the things that a country likes to do is to find out all the details about the enemy.
இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய ஒரு யுத்தத்திலே ஒரு நாடு தன்னுடைய சத்ருனுடைய விவரங்களை எல்லாம் சேகரிக்க ஆரம்பிக்கிறது.
See, if you know where the enemy is coming, then it becomes easy to defeat him and attack him.
ஒரு சத்ரு எங்கிருந்து வருகிறான் என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்று சொன்னால் அவனை தாக்குவதற்கும் அவனை வெல்லுவதற்கும் அது எளிதாயிருக்கும்.
But if you don't know, then you can get surprised by his attacks.
உனக்கு எங்கிருந்து வருகிறான் என்றே தெரியவில்லை என்றால் திடீரென தாக்கும் பொழுது அது நமக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது.
Turn to 2 Kings chapter 6.
ரெண்டு ராஜாக்கள் 6 அதிகாரம்.
2 Kings in chapter 6.
ரெண்டு ராஜாக்கள் 6 அதிகாரம்.
Here it says that the king of Aram was warring against Israel. Verse 8.
எட்டாம் வசனத்திலே வாசிக்கிறோம், ஆராமின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறான்.
And he planned for his warfare, saying, in such and such a place I'll camp and we'll fight.
இந்த இடத்துக்கு நான் பாளையம் இறங்கி இந்த இடத்துல இருந்து நான் சண்டை போட போகிறேன், யுத்தம் பண்ண போகிறேன் என்று ஆலோசனை பண்ணினான்.
Now these Old Testament battles against Israel are all a picture of our battles today.
பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரேலுக்கு நடந்த எல்லா யுத்தங்களுமே இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய யுத்தங்களுக்கு ஒரு முன் அறிவிப்பாக இருக்கிறது.
How they overcame, how we can overcome.
அவர்கள் எப்படி ஜெயித்தார்கள், நாம் எப்படி ஜெயிக்க முடியும்?
So here's one of those examples.
இங்கே அப்படிப்பட்ட ஒரு உதாரணம் இங்கே காணப்படுகிறது.
And in Israel, there was a man called Elisha who was in touch with God.
இஸ்ரேலிலே எலிஷா என்ற மனிதன் தேவனோடு கூட தொடர்புடையவனாய் இருந்தார்.
It's a wonderful thing to be in touch with God.
தேவனோடு கூட தொடர்புடையது தொடர்புடைய ஒரு வாழ்க்கை அற்புதமான ஒரு வாழ்க்கை.
Because God told Elisha that the king of Aram is going to fight in this place.
ஆராமின் ராஜா இந்த இடத்துல இருந்து தான் யுத்தம் பண்ண போகிறார் என்று எலிசா அறிவித்தார்.
So we read in verse 9, the man of God sent a word to the king of Israel, now don't go there because Arameans are coming there.
ஆகிலும் 9 வசனத்தை வாசிக்கிற போல தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி இந்த இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்ல சொன்னான்.
So this happened, we are told, verse 10, number of times.
இந்த காரியம் இப்படி அநேகம் தரம் நடந்து இஸ்ரேல் ராஜா தன்னை காத்துக் கொண்டார் என்று 10 வசனத்தில் வாசிக்கிறோம்.
And the king of Aram, verse 11, was very surprised. How does Israel know about where I am attacking?
நான் எங்கிருந்து யுத்தம் பண்ண வருகிறேன் என்பதை இஸ்ரேல் ராஜா எப்படி அறிவார், அவருக்கு யார் அறிவித்தார் என்று ஆச்சரியப்பட்டார்.
Who is the spy in our midst who is telling Israel all this?
நம்முடைய திட்டங்கள் எல்லாம் இஸ்ரவேலுக்கு அறிவிக்க கூடியதன வேவுகாரன் யார், ஒற்றன் யார் என்று அவன் ஆச்சரியப்பட்டான்.
But in Israel the news had gone around that Elisha was saying this.
எலிசா தான் இதை ராஜாவுக்கு அறிவித்தார் என்கிறதன செய்தியானது இஸ்ரவேலிலே பரவியது.
So one of the king's servants,
அவன் ராஜாவுடைய ஒரு வேலைக்காரன்,
said to the king, Lord, it's none of us, it's Elisha, verse 12, the prophet who tells Israel what you are speaking in this room.
ஆண்டவனாகிய ராஜாவே, நீருமுடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாக எலிசா இஸ்ரேலின் ராஜாவுக்கு அறிவிக்கிறான் என்று அந்த ஊழியக்காரன் சொன்னான்.
So he sent somebody to capture him. Verse 13.
13 வசனத்தில் எலிசாவை பிடிப்பதற்காக ஆட்களை அனுப்புகிறான்.
And to capture one man, he sent, verse 14, horses and chariots and a great army to surround the city.
ஒரு மனிதனை பிடிப்பதற்காக 14 வசனத்திலே வாசிக்கிறது போல அநேக குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த ராணுவத்தையும் அனுப்பினான்.
Now when Elisha's servant got up in the morning and he saw the whole city, verse 15, surrounded by horses and chariots, he was scared.
எலிசா தூங்கி காலையிலே விழிக்கிறார், விழித்து பார்த்தால் ஊரெல்லாம் ராணுவம் வந்து குவிந்திருக்கிறது.
And he came and told his master Elisha, hey, we are surrounded.
எலிசாவின் வேலைக்காரன் வந்து எலிசாவின் இடத்துல சொல்கிறான், நீர் இப்பொழுது ராணுவங்களாலே
சூழப்பட்டிருக்கிறீர்.
எலிசாவின் வேலைக்காரன் தான் எழுந்தான், எலிசா இன்னும் படுக்கை விட்டு எழுந்திருக்கவில்லை.
He says, don't worry, those who are with us, verse 16, are more than those who are against us.
அவர் சற்றும் கவலைப்படவே இல்லை. அவர் என்ன சொன்னார் என்று 16 வசனத்தில் பாருங்கள், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான்.
The servant couldn't see that.
வேலைக்காரனாலே அதை பார்க்க முடியவில்லை.
So Elisha prayed in verse 17, Lord, open his eyes so that he can see.
கர்த்தாவே இந்த வேலைக்காரன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்று எலிசா தேவனை நோக்கி ஜெபித்தான்.
And when God opened the eyes of the servant, he saw the whole mountain full of horses and chariots of fire around Elisha.
கர்த்தர் அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான்.
Those were angels.
அவர்கள் எல்லாரும் தூதர்கள்.
We can't see angels.
நாம் தூதர்களை கண்ணால் பார்க்க முடியாது.
But imagine around one man Elisha there were so many angels surrounding him.
எண்ணி பாருங்கள், ஒரு மனிதனாகிய எலிசாவை சுற்றிலும் அவ்வளவு தூதர்கள் சூழ பாளையம் இறங்கி இருக்கிறார்கள்.
It's a wonderful thing to recognize that.
இதை நாம் அறிந்து கொள்வது அற்புதமான ஒரு காரியம்.
That if we walk with a clear conscience.
நாம் ஒரு சுத்த மனசாட்சியோடு கூட நடப்போமே ஆனால்.
If we walk with a clear conscience.
நாம் சுத்த மனசாட்சியோடு கூட நல் மனசாட்சியோடு கூட நடப்போம் ஆனால் வாழ்வோம் ஆனால்.
Very important.
அது மிக மிக முக்கியம்.
Because when your conscience is not clear, your contact with God is gone.
உன்னுடைய மனசாட்சி தூய்மையா இல்லை என்றால் தேவனோடு கூட இருக்கக்கூடிய உன்னுடைய உறவு தொடர்பு துண்டிக்கப்படும்.
It's like if you cut the wire, these lights go off.
நீங்கள் இந்த வயரை துண்டாக வெட்டிவிட்டால் விளக்குகள் எரியாது.
So it's like that when you sin, the wire is cut.
நீங்கள் பாவம் செய்யும் பொழுது அந்த கம்பி துண்டாகி விடுகிறது.
And when you confess your sin and ask Jesus to forgive you, the wire is connected again.
ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னியும் என்று நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது அந்த தொடர் மீண்டும் ஏற்படுகிறது.
So we must always make sure the contact is clear with God.
ஆகவே எப்பொழுதே தேவனோடு கூட இருக்கக்கூடிய தொடர்பானது அது சுத்தமாக இருக்கிறது, துண்டிக்கப்படாமல் இருக்கிறது என்று நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
When you are like that, there are a lot of angels surrounding you.
இதுபோல நீ வாழ்வாய் என்று சொன்னால் உன்னை சுற்றிலும் அநேக தூதர்கள் சூழ இருக்கிறார்கள்.
And if you are like Elisha, you'll see them.
எலிசாவை போல நீ இருப்பாயானால் நீ அதை பார்க்க முடியும்.
Not with your eyes, but you see them in your heart.
உன்னுடைய கண்களினாலே அல்ல, உன் இதயத்திலே நீ பார்க்க முடியும்.
You know that they are there.
அவர்கள் அங்கே இருக்கிறார்கள் என்பதை நீ அறிந்திருக்கிறாய்.
And then you are not afraid of the armies of the enemy.
இப்பொழுது சத்துருக்களுடைய ராணுவங்களை பார்க்கும் பொழுது நீ பயப்படவே மாட்டாய்.
I think Joshua and Caleb had some vision like that of God's power and angels.
தேவனுடைய வல்லமையை குறித்தும் தூதர்களை குறித்தும் சேனைகளை குறித்தும் யோசுவா காலேபுக்கு அதை குறித்து ஒரு வெளிப்பாடு இருந்தது. ஆகவே தான் அவர்கள் பயப்படவே இல்லை.
So two things we see here about warfare, spiritual warfare.
ஆகவே ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்து நாம் இரண்டு காரியங்களை பார்க்கிறோம்.
One is that God shows us in advance where we are going to be attacked.
எந்த பகுதியிலே நாம் தாக்கப்பட போகிறோம் என்பதை தேவன் முன்னமே அறிவிக்கிறவராய் இருக்கிறார்.
That's what we see here.
அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம்.
When you get time, please read this passage again.
உனக்கு நேரம் கிடைக்கும் பொழுது தயவு செய்து இந்த பகுதியை நீ வீட்டில் வாசித்து பார்.
The second thing is that God surrounds us by his army of angels.
இரண்டாவது காரியம், தேவன் நம்மை சுற்றிலும் தம்முடைய தூத பட்டாளங்களோடு கூட நம்மை சூழ்ந்து கொள்கிறார்.
If you've read the Old Testament, sometimes you may have heard or read this expression, the Lord of hosts.
பழைய ஏற்பாட்டை நீங்கள் வாசித்திருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த பதத்தை அடிக்கடி நீங்கள் பார்க்கலாம், சேனைகளின் கர்த்தர்.
He is the Lord of the armies of heaven.
அவர் வானத்தில் உள்ள சேனைகளின் கர்த்தர்.
They used to say the Lord of the armies of heaven is with us.
பரலோகத்தின் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார்.
So there are real armies who are more powerful than any earthly army.
ஆகவே எந்த பூமிக்குரிய சேனையை ராணுவங்களை காட்டிலும் அதிக வல்லமையுள்ள சேனை நமக்கு இருக்கிறது.
Later on in 2 Kings you read about how 2 Kings 19:35
இரண்டு ராஜாக்கள் 19 அதிகாரம் 35 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம்.
That when the Assyrians came to attack Judah.
அசிரிய மக்கள் யூதா ராஜாவை தாக்கும்படியாய் வந்தார்கள்.
Hezekiah prayed.
எசேக்கியா ஜெபித்தார்.
And when God answered his prayer by sending one angel.
ஒரே ஒரு தூதனை மட்டும் அனுப்பி தேவன் எசேக்கியாவுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார்.
I want you to see here in 8:19-35.
19 அதிகாரம் 35 வசனத்திலே பாருங்கள்.
One angel killed 185,000 people.
ஒரே ஒரு தூதன் 185,000 பேரை சங்கரித்தான்.
Do you know how many angels Jesus said he could call down in Gethsemane?
கெத்செமனே தோட்டத்திலே எத்தனை தூதர்களை நான் வரவழைப்பேன் என்று இயேசு சொன்னார் தெரியுமா?
72,000.
72,000 தூதர்கள்.
So you multiply that. If 72,000 multiplied by 185,000, how many soldiers can 72,000 angels kill?
இங்கே ஒரு தூதன் 185,000 பேரை கொள்கிறான். 72,000 தூதர்கள் பெருக்கல் 185,000 பேர் எவ்வளவு தொகை வரும் என்று எண்ணி பாருங்கள்.
It's the whole population of the world.
முழு உலகத்தினுடைய ஜனத்தொகை அவ்வளவுதான் இருக்கும்.
And Jesus said, I can call them right now.
இப்பொழுதே நான் இவ்வளவு தூதர்களை அழைக்க முடியும் என்று இயேசு சொன்னார்.
But I'm not going to call them.
ஆனால் நான் அவர்களை கூப்பிட போவது கிடையாது.
Because
ஏனென்றால்
in the new covenant we don't fight with human beings.
புதிய உடன்படிக்கையில் நாம் ஒரு காலம் மனிதர்களோடு கூட சண்டை போடுகிறதில்லை, யுத்தம் பண்ணுகிறதில்லை.
The old covenant they fought with human beings.
பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர்கள் மனிதர்களோடு கூட போராடினார்கள்.
Today our enemies are all spiritual.
இன்றைக்கு நம்முடைய சத்துருக்கள் எல்லாம் ஆவிக்குரிய உலகில் தான் இருக்கிறார்கள்.
So if you want to be a good soldier for the Lord,
நீ தேவனுக்கென்று நல்ல ஒரு போர் வீரனாக இருக்க வேண்டுமானால்,
you must make one decision.
ஒரு தீர்மானத்தை நீ செய்ய வேண்டும்.
That you will never again fight with human beings.
இனி ஒரு காலம் நான் மனிதர்களோடு கூட போராட மாட்டேன் என்று தீர்மானிக்க வேண்டும்.
You're not going to fight with your father and mother.
அப்பா அம்மாவோடு கூட சண்டை போட மாட்டேன்.
Or your brothers or sisters.
சகோதரர்களோடு கூட, சகோதரிகளோடு கூட, அண்ணன் தம்பி அக்கா தங்கையோடு சண்டை போட மாட்டேன் என்று
தீர்மானிக்க வேண்டும்.
அல்லது சபையில யாரோடு கூட நான் சண்டை போட மாட்டேன்.
You're only going to fight against spiritual enemies.
ஆவிக்குரிய விரோதிகள், சத்துருக்கள், ஆவிக்குரிய உலகில் உள்ள சத்துருக்களோடு மட்டுமே போராடுவேன்.
And I'll tell you in a moment what those enemies are.
அந்த சத்துருக்கள் யார் என்பதை இன்னும் ஒரு சில நேரத்தில் சொல்லுகிறேன்.
But Jesus said in John chapter 18.
இயேசு யோவான் என்ற சுவிசேஷம் 18 அதிகாரத்தில் சொல்லுகிறார்.
And verse 36.
36th vasanam.
He said, My kingdom does not belong to this world. If it were of this world, then my servants will fight.
Yesu pradithramaga, Yovan 18:36. En rajyam ivulagathirkuriyadalla. En rajyam ivulagathirkuriyadanal, na enudaiya ooliyakarar poradi irpargal. Naan oppukodadapadiki.
What is the mark that a man's kingdom belongs to this world?
ஒரு மனிதனுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்கு தான் உரியது என்பதனுடைய அடையாளம் என்ன?
He fights for earthly things.
அவன் பூமிக்குரிய இவ்வுலகத்துக்குரிய காரியங்களுக்காக போராடுகிறான்.
With earthly weapons.
பூமி உலகத்துக்குரிய ஆயுதங்களினாலே போராடுகிறான்.
Against human beings.
மனுஷர்களுக்கு விரோதமாக போராடுகிறான்.
If you fight for earthly things.
உலகத்துக்குரிய காரியத்திற்காக நீ போராடுவாயானால்,
That includes money, position.
என்னுடைய ஸ்தானத்துக்காக போராடுவது,
Honor.
கணத்துக்காக போராடுவது,
My name.
என்னுடைய பெயருக்காக போராடுவோம். இவைகள் எல்லாம் பூமிக்குரிய காரியங்கள், உலகத்துக்குரிய காரியங்கள். சபையிலேயும் கூட
நான்
எப்படியாவது மூப்பனாக வேண்டும் என்று போராடுகிறான்.
Or like in some of these other churches they go to the court in order to be appointed as bishops.
மற்ற சபைகளில் நடக்கிறது போல பிஷப்பாக நான் தான் நியமிக்கப்பட வேண்டும், நான் தான் சரியான ஆள் என்று சொல்லி வழக்கு மன்றத்தில் வழக்கு போடுகிறார்கள்.
They are all that proves that they belong to this earth. They don't belong to heaven at all.
அவர்களை உலகத்துக்கு உரியவர்கள் என்பதை தான் அது நிரூபிக்கிறது. அவர்கள் ஒரு காலம் பரலோகத்துக்கு சொந்தமானவர்கள் அல்லவே அல்ல.
Any church or person that goes to court is thereby testifying my kingdom is in this world.
எந்த ஒரு நபராவது, எந்த ஒரு சபையாவது நீதிமன்றத்துக்கு போகுமேயானால் அவர்கள் எதை சாட்சி பகர்கிறார்கள் என்றால், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்கு உரியது.
And I will fight for these earthly rights of mine.
என்னுடைய பூமிக்குரிய உரிமைகளுக்காக நான் போராடுவேன் என்று சொல்கிறார்.
I am supposed to be the bishop and they don't appoint me as a bishop. I'll go to court and make the non-Christian judge appoint me as a bishop.
மூப்பின்படி நான் தான் பிஷப்பாக வேண்டும், எனக்கு தான் உரிமை இருக்கிறது, ஆனால் அவர்கள் வேறு ஒருவனுக்கு கொடுத்து விட்டார்கள், ஆகவே என்னுடைய உரிமைக்காக நான் வழக்கு மன்றத்துக்கு போகிறேன் என்று சொல்கிறார்கள்.
Once when a man told Jesus in Luke 12, please tell my brother to divide the family property with me.
லூக்கா 12 அதிகாரத்தில் ஒரு மனிதன் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, என்னுடைய சகோதரன் எனக்கு சொத்திலே சரியாக பங்கிடும்படியாக அவனுக்கு உத்தரவிடும் என்று சொல்கிறார்.
See, he was not asking for anything more than what he deserved.
அவருக்கு எது வந்து சேர வேண்டும் அதைத்தான் கேட்கிறார். எனக்கு அதிகமாக சொத்து வேண்டும் என்று அவன் கேட்கவில்லை.
But even that, Jesus said, I'm not going to do that.
அதை கூட நான் செய்ய மாட்டேன் என்று இயேசு சொல்லிவிட்டார்.
I'm not going to help you to get your family property from your relatives.
உன்னுடைய உறவினர்களிடமிருந்து உன்னுடைய சொத்தை உனக்கு வரவு சேருவதற்காக நான் அதை சொல்ல மாட்டேன்.
I've come here to teach you to live by faith in God.
தேவனிடத்திலே விசுவாசமாய் வாழ்வது எப்படி என்பதை கற்றுக் கொடுக்கத்தான் நான் வந்தேன்
என்று சொன்னார். Not to fight even for your rightful inheritance.
உனக்கு வந்து சேர வேண்டிய உரிமைகளுக்காக, சொத்துக்காக கூட நான் போராட சொல்ல மாட்டேன் என்று
Let them take it.
அவர்கள் வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளட்டும்.
What God wants you to have, you will have.
உனக்கு எது இருக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானித்திருக்கிறாரோ அது உனக்கு வந்து சேரும்.
I'm not preaching what I have not practiced. I have practiced this in my life.
நான் எதையுமே நடைமுறைப்படுத்தாமல் நான் பிரசங்கிப்பதில்லை. என்னுடைய வாழ்க்கையிலே, சொந்த வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் நடைமுறைப்படுத்தியிருக்கிறேன்.
Let your relatives take they cheat you and take your inheritance.
உன்னுடைய உறவினர்கள் உன்னை ஏமாற்றி உனக்கு வந்து சேர வேண்டிய சொத்தை அவர்கள் எடுத்துக்கொள்ளட்டும்.
You say, well, won't I lose something?
ஐயோ, நான் ஏதோ ஒன்றை இழந்து விட மாட்டேனா என்று கேட்கலாம்.
Let me show you a beautiful verse in the Old Testament.
பழைய ஏற்பாட்டில் ஒரு அருமையான வசனத்தை உங்களுக்கு
காண்பிக்கிறேன்.
ரெண்டு நாளாகமும்
chapter 25
25th adhigaram
there is a king there called Amaziah who was the king of Judah
Yudavin raja Amatsya endra oruvan irundan
and once he had to go to battle against the enemy
oru murai satrukku virodhamaga yuttham anna sendran
and he counted it says in verse 5 the number of people he had in his army
thanudaiya pakkathile irukkakoodiya por veerargalai avan enni paarthan
and he said only 300,000 that's not enough to fight the battle
எனக்கு 300,000 பேர் தான் இருக்கிறார்கள் இந்த யுத்தத்திற்கு போராடுவதற்கு அவர்கள் பத்தாது என்று எண்ணினான்.
So he went to the northern kingdom of Israel who were all idol worshippers and said let me hire 100,000 people from there.
இஸ்ரவேலின் வட ராஜ்யத்திற்கு சென்று அங்கே இருக்கிறவர்கள் எல்லாரும் விக்கிரகத்தை வணங்க வேண்டும் என்றவர்கள் அவர்களிடத்தில் போய் ஆட்களை கூலிக்கு அமர்த்துகிறான்.
So the army will become bigger.
இப்பொழுது என்னுடைய சேனையானது பெரிதாகும் என்று சொல்கிறான்.
And he paid 100 talents of silver which means many crores of rupees to hire these people.
100 தாலந்து வெள்ளியை அதற்காக கொடுத்தான் அது எத்தனையோ கோடிக்கணக்கான ரூபாய் பெருமானம் உள்ளது.
ஆறாம்
வசனம்.
But a man of God verse 7 came to him and said oh king don't let these people fight in your army.
ஆனால் ஏழாம் வசனத்திலே பாருங்கள் தேவனுடைய மனுஷன் ஒருவன் அவரிடத்தில் வந்து ராஜாவே இஸ்ரவேலின் சேனை உம்முடனே வரலாகாது என்று சொன்னார்.
Because the Lord is not with Israel.
ஏனென்றால் தேவன் இஸ்ரவேலோடு கூட இல்லை.
But if you don't listen to me
எனக்கு செவி கொடுக்கவில்லை என்றால்
and you take these compromising people in your army your whole army will be defeated
இந்த ஒத்த வேஷக்காரர்களாக இந்த சேனையை நீங்கள் கூட்டிக் கொண்டு செல்லும் பொழுது முழு சேனையும் தோற்கடிக்கப்படும் என்று சொன்னார்
because it is God who has got the power to help or to bring down verse 8
ஒரு சேனையை மேலே கொண்டு வருவதற்கும் கீழே தள்ளுவதற்கும் உள்ள வல்லமை தேவனிடத்தில் தான் இருக்கிறது என்று எட்டாம் வசனத்திலே பார்க்கிறோம்
see that's why we are very strict about making sure that only really those who are born again and have got a good testimony are part of the church.
ஆகவே தான் நம்மை பொறுத்த வரையிலே உண்மையாலுமே மனம் திரும்பி மறுபடியும் பிறந்து தேவனுக்கென்று தங்களை முழுமை அர்ப்பணித்தவர்கள் மட்டுமே நம்முடைய சபையிலே ஒரு பங்காக இருக்க வேண்டும் என்பதிலே நாம் உறுதியாக இருக்கிறோம்.
Some brother says this is my sister and her husband they are good people let them also be a part of the church. I say no they must be born again.
என்னுடைய அக்காவும் அக்கா வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவர்கள் அவர்கள் சபையிலே சேர்ந்து கொள்ளட்டும் என்று என்னிடத்தில் யாராவது வந்து சொன்னால் இல்லை முதலாவது அவர்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்கிறேன்.
We won't even let a person's son break bread until he is born again.
ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்காவிட்டால் நம்முடைய சபையிலே அப்பம் விற்க அனுமதி கிடையவே கிடையாது.
I did not let my own sons take part in the Lord's table till they were born again and baptized.
என்னுடைய சொந்த மகன்கள் அவர்கள் மறுபடியும் பிறந்து ஞானஸ்நானம் எடுக்கும் வரைக்கும் அவர்களுக்கே நான் அப்பம் பிற்பதற்கு அனுமதி தரவில்லை.
But this Amaziah said.
அந்த அமத்சியா சொன்னான்.
That's okay. But what will I do for all these crores of rupees I've already paid? They won't pay it back now.
அதற்கு என்ன செய்வது நான் ஏற்கனவே எவ்வளவு ரூபாயை 100 தாலந்து வெள்ளி கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்து விட்டேனே அவர்கள் எனக்கு திருப்பி தரமாட்டார்களே என்று சொன்னான்.
Listen to the answer of the Lord, of the man of God.
தேவனுடைய மனிதன் கொடுக்கக்கூடிய பதிலை பாருங்கள்.
The Lord can give you much more than this.
அதை பார்க்கலும் அதிகமாய் கர்த்தர் உமக்கு கொடுக்க கூடும் என்று 9th வசனம் கடைசி பகுதியிலே வாசிக்கிறோம்.
Is it verse 10 or 9 there?
9.
Oh yeah, verse 9, the last part.
9th வசனம் கடைசி பகுதி.
This is an amazing promise.
இது மிகவும் ஒரு ஆச்சரியமான ஒரு வாக்குத்தத்தம்.
Many times the Lord has spoken that word to me in the last more than 45 years.
கடந்த 45 ஆண்டுகளுக்கு அதிகமாக அநேக முறை தேவன் இந்த வசனத்தின் மூலமா என்னோடு கூட பேசியிருக்கிறார்.
Whenever you give up something for the Lord.
எப்பொழுதெல்லாம் நீ தேவனுக்கென்று ஒன்றை விட்டு கொடுக்கறாயோ.
Something earthly.
இது பூமிக்குரிய காரியத்தை.
The word of the Lord is the Lord can give you much more than this.
தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது தெரியுமா? இதை பார்க்கலாம் அதிகமாக கர்த்தர் உமக்கு கொடுக்க கூடும்.
So we don't fight for earthly things.
ஆகவே நாம் உலகத்துக்குரிய காரியங்களுக்காக நாம் போராடுவதில்லை.
I want to show you one more example in the Old Testament before we go to the actual enemies we fight.
நாம் உண்மையான சத்துருக்கள் யார் என்பதை கண்டுபிடிப்பதற்கு முன்பதாக இன்னும் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
In the book of Exodus.
யாத்திராகமம் புத்தகம்
chapter 17.
17th அதிகாரம்.
In Exodus chapter 17 we read about verse 6 about a rock being smitten and the waters coming out.
அங்கே கன்மலை அடிக்கப்படுவதையும் அங்கிருந்து தண்ணீர் புறப்பட்டு வருவதையும் நாம் வாசிக்கிறோம்.
The rock being smitten is a picture of Christ being crucified.
கன்மலை அடிக்கப்படுவது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்படுவதற்கு ஒப்பாக இருக்கிறது.
And the waters flowing out is a picture of the Holy Spirit.
அங்கே தண்ணீர் புறப்பட்டு
from heaven.
தண்ணீர் புறப்பட்டு வருகிறது எதற்கு ஒப்பாக இருக்கிறது என்றால் பரலோகத்திலிருந்து புறப்பட்டு வருகிற பரிசுத்த ஆவியானவர் அடையாளமாக இருக்கிறது.
That could not flow till Jesus was smitten.
இயேசு கிறிஸ்து அடிக்கப்படும் வரை அந்த பரலோகத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வர முடியவில்லை.
And that's why the second time God told Moses in Numbers 20, don't hit the rock a second time. Now you need only speak to it.
ஆகவே தான் எண்ணாம் அதிகாரம் 20ஆம் அதிகாரத்திலே மீண்டுமாய் அந்த கன்மலையை அடிக்க வேண்டாம், அதரோடு பேசு என்று ஆண்டவர் சொல்கிறார்.
Because Jesus Christ does not have to be crucified a second time.
ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறை சிலுவையில் அறையப்பட தேவையில்லை.
But we know there that Moses went and hit that rock a second time.
ஆனால் மோசே அந்த கன்மலையை போய் இரண்டாம் முறை அடித்தார்.
God was so angry, he told Moses, you're going to be punished, you'll never enter the land of Canaan.
தேவன் கோபப்பட்டு மோசேயே நான் உனக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை நீ கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிப்பதில்லை என்று சொன்னார்.
God is very strict with people who play the fool with him.
ஆகவே தேவனிடத்தில் ஏமாற்றுகிறவர்களிடத்தில் தேவன் மிகவும் கண்டிப்புள்ளவராய் இருக்கிறார்.
But here he hit the rock and the waters flowed.
ஆனால் இங்கே அந்த கன்மலையை அடித்தார், அங்கே தண்ணீர் புறப்பட்டு வந்தது.
And as soon as he symbolically it was the Holy Spirit being poured out.
அது அடையாளமாக பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறதை காண்பிக்கிறது.
Then we read in verse 8, then Amalek came and fought against Israel.
அமலேக்கியர் வந்து இஸ்ரவேலருடைய யுத்தம் பண்ணினார்கள் என்று 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம்.
Amalek is a picture of all our enemies.
அமலேக்கியர் நம்முடைய சத்துருக்களை குறிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்.
The devil,
பிசாசு,
the flesh,
மாம்சம்,
and the world,
உலகம்.
We have three enemies.
நமக்கு மூன்று சத்துருக்கள் இருக்கிறார்கள்.
The devil,
பிசாசு,
the flesh,
மாம்சம்,
and the world,
உலகம்.
And they are symbolized here in Amalek.
இங்கே அமலேக்கியர் அதற்கு அதை சித்தரிக்கிறவர்களாக இருக்கிறார்கள்.
When does he come to fight?
எப்பொழுது அவன் போராட வருகிறான்?
When you are filled with the Holy Spirit.
நீ பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது.
If you are not filled with the Holy Spirit, the devil may just leave you alone.
பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படாவிட்டால் பிசாசு இவனை எதற்கு தொந்தரவு பண்ணது விட்டுவிடு என்று சொல்லி
போய்விடுவான்.
இந்த பையன் அல்லது இவள் பிரயோஜனமற்றவள், என்ன எந்த விதத்திலும் தாக்க
மாட்டான்.
ஆனால் ஒரு நபர் உண்மையாலுமே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது சாத்தானுக்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் ஒரு பயமுறுத்தலாக அச்சுறுத்தலாக
மாறுகிறார்கள். Gifts of the Holy Spirit.
ஆகவேதான் பரிசுத்தாவியின் பொய்யான பரிசுத்தாவின் வரங்கள் என்று சொல்லப்படுகிற காரியங்களினாலே அநேக பெந்தகோஸ்தே மக்களை பிசாசு வஞ்சித்து விட்டான்.
Not all of them. I think there are some sincere people among them.
அங்கே எல்லாரும் அல்ல, அதிலேயும் உண்மையுள்ளவர்கள் ஒரு சிலர் இங்கு இருக்கத்தான் செய்கிறார்கள்.
And then he is leading young people astray by the brethren people who say no, there are no such thing as baptism in the Holy Spirit.
பரிசுத்தான் அபிஷேகம் என்றெல்லாம் ஒன்று இல்லை என்று போதிக்கக்கூடிய பிரதரன் சபையின் மூலமாக அநேகரை வஞ்சித்து விடுகிறார்கள்.
So I'm not criticizing these groups. There are God-fearing people in both of them.
இந்த குழுக்களை நான் குறை சொல்லுவதில்லை, ஏனென்றால் இந்த இரண்டு குழுக்களிலுமே தேவனுக்கு பயப்படக்கூடிய மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள்.
But most of them in these groups have gone astray on two extremes.
ஆனால் அதிலே இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் அவர்கள் வழிவிலகி இரு முனைகளுக்கு சென்று விட்டார்கள்.
What is the right thing to do?
செய்வதற்கு சரியான காரியம் என்ன?
We must go to Jesus and ask him to fill us with the Holy Spirit.
இயேசுவினிடத்திலே போய் ஆண்டவரே என்னை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பும் என்று கேட்க வேண்டும்.
You don't have to go to any meeting for that.
அதற்கென்று எந்த ஒரு கூட்டங்களுக்கும் செல்ல தேவையில்லை.
You can pray in your room. I know a lot of people who just prayed in their room and were filled with the Holy Spirit.
உன்னுடைய அறையிலேயே நீ தனியாக ஜெபிக்கலாம், ஆண்டவரே என்னை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பும் என்று. அப்படி கேட்டு நிரப்பப்பட்டவர்களை அநேகரை நான் அறிந்திருக்கிறேன்.
In fact, you can be more sure that that is a genuine experience than what you get in a very highly emotional meeting.
கூட்டத்தில் உணர்ச்சி வசப்பட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவத்தை காட்டிலும் தனியாக நீ பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது அது உண்மையாலுமே உண்மையானது என்பதை நிரூபிக்கிறது.
You know what you get in a highly emotional meeting may be just an emotional experience and not the power of the Holy Spirit.
அதிக உணர்ச்சி வசப்படக்கூடியதான ஒரு கூட்டத்தில் இருக்கும் பொழுது அது உன்னை உணர்ச்சி வசமூட்டி அப்படி ஒரு அனுபவத்தை கொடுக்கிறதே ஒழிய உண்மையான அனுபவம் உனக்கு கிடைக்காமல் போய்விடும்.
God filled me with the Holy Spirit. I didn't have any emotional experience.
தேவனை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பும் பொழுது எனக்கு உணர்ச்சி வசப்படக்கூடிய அனுபவம் ஒன்றும் உண்டாகவில்லை.
What you need is power.
நமக்கு தேவையானதெல்லாம் பலன்,
not emotion.
உணர்ச்சிகள் அல்ல.
Emotion even the rock music people can give you.
உணர்ச்சிகள் என்று சொல்லும் பொழுது ராக் இசை குழுவினர் கூட உங்களுக்கு கொடுப்பார்கள்.
Seek God. All of you must seek God and say, Lord, I want to be filled with the Holy Spirit.
நீங்கள் எல்லாரும் தேவனை தேடி ஆண்டவரே என்னை பரிசுத்தான அபிஷேகத்தால் நிரப்பும் என்று கேட்க வேண்டும்.
It's good to be alone someplace.
ஏதோ ஒரு இடத்துல தனியாக நீ ஜெபிப்பது நல்லது.
Jesus used to go to the wilderness.
இயேசு வனாந்தரத்திற்கு போய் ஜெபிப்பாராம்.
Today in our crowded cities we can't go to any wilderness.
இன்றைக்கு நாம் நெருக்கம் நிறைந்த பட்டணங்களிலே வாழுகிறோம், அப்படிப்பட்ட வனாந்தரத்துக்கு போக முடியாமல் இருக்கலாம்.
Where shall we pray?
என்ன எங்கே போய் ஜெபிக்க முடியும்?
You can pray when everybody is asleep at night.
எல்லாரும் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இரவிலே நீ ஜெபிக்கலாம்.
You don't have to open your mouth.
வாயை திறந்து ஜெபிக்க வேண்டும் என்று தேவையில்லை.
Pray from your heart.
உன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபி.
You can pray when you're having a bath or a toilet when you're all alone.
நீ குளிக்கும் பொழுதோ கழிவறையில் இருக்கும் பொழுதோ தனியாக இருக்கும் பொழுதே நீ ஜெபிக்கலாம்.
Yes, there are certain places where we can be alone. Those places can be like our wilderness where we pray to God.
நாம் தனியாக இருக்கக்கூடிய சில இடங்கள் உண்டு, அதுவே நமக்கு வனாந்தரமாக இருக்கிறது. அங்கிருந்து தேவனை நோக்கி நீ கதறலாம்.
So all of us can find some place like that.
ஆகவே நாம் எல்லாரும் அப்படிப்பட்ட ஒரு இடத்தை கண்டுபிடிக்க முடியும்.
We must pray to God with all of our heart to be filled with the Holy Spirit.
நம்முடைய முழு இதயத்தோடும் கூட ஆண்டவரே என்னை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பும்படி ஜெபிக்க வேண்டும்.
Otherwise we will not be able to fight this battle.
ஆண்டவரே நானாக இந்த யுத்தத்தை போராடி ஜெயிக்க முடியாது.
Because you won't have the weapons, you won't have power.
உங்களுக்கு ஆயுதங்களும் இருக்காது, உங்களுக்கு பலனும் இருக்காது.
You'll be like a soldier going to the battlefront without a gun.
எந்த ஒரு துப்பாக்கியும் இல்லாமலே போர்க்களத்தின் முனைக்கு போகக்கூடியதான ஒரு போர்வீரனை போல நீ இருப்பாய்.
You'll be shot very quickly.
மிக சீக்கிரமாக நீ சுட்டு தள்ள சுட்டி வீழ்த்தப்படுவாய்.
And as soon as you're filled with the spirit the battle begins.
நீ பரிசுத்த அபிஷேகத்தில் நிரப்பப்பட்ட உடனே யுத்தம் ஆரம்பிக்கிறது.
We read Jesus as soon as he is filled with the spirit the next thing you read the devil tempted him.
பரிசுத்த ஆவியானவராலே இயேசு நிரப்பப்பட்ட உடனே நாம் வாசிக்கிற காரியம் அவரை பிசாசு சோதித்தான்.
But he overcame.
ஆனால் அவர் ஜெயித்தார்.
And we can overcome too.
நாமும் பிசாசை
ஜெயிக்கலாம். So Amalek came verse 8 and fought against Israel.
அமலேக்கியர் வந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள்.
So he told Joshua Moses told Joshua you go and fight.
மோசே யோசுவாவை நோக்கி நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு யுத்தம் பண்ணு.
I'll go to the top of the hill and
நான் மலை உச்சிக்கு செல்ல போகிறேன்.
See these are two things we have to do.
இங்கே நாம் இரண்டு காரியங்களை செய்ய வேண்டும்.
We have to do both what Moses did and what Joshua did.
யோசுவா என்ன செய்தாரோ அதையும் செய்ய வேண்டும், மோசே என்ன செய்தாரோ அதையும் செய்ய வேண்டும்.
We have to fight against the enemy.
நாம் சத்துருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வேண்டும்.
And we have to pray to God.
நாம் தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும்.
So you read there that Joshua went and fought against Amalek.
ஆகவே யோசுவா போய் அமலேக்கியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினான் என்று வாசிக்கிறோம்.
And Moses, Aaron and Hur verse 10 went to the top of the hill.
மோசேயும் ஆரோனும் அவர்கள் மலையின் உச்சிக்கு சென்றார்கள் என்று பார்க்கிறோம்.
And listen to this.
இங்கே கவனியுங்கள். 11th வசனம்.
Whenever Moses lifted up his hand.
எப்பொழுதெல்லாம் மோசே தன் கையை உயர்த்தியிருக்கிறாரோ
Joshua defeated Amalek.
யோசுவா அமலேக்கியரை தோற்கடித்தார்.
But when he got tired and put his hand down.
ஆனால்
கரங்களை
உயர்த்துவது என்பது ஆண்டவரே நான் முழுமையாக உம்மையே சார்ந்திருக்கிறேன் என்று சொல்வதாக.
I am depending on you.
ஆண்டவரே நான் உம்மையே சார்ந்திருக்கிறேன்,
help me.
எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே.
We defeat the enemy.
நாம் சத்ருவை மேற்கொள்ளுகிறோம்.
But after some time of defeating the enemy,
சத்ருவை கொஞ்ச நாட்கள் தோற்கடித்துக் கொண்டே இருக்கிறோம். அதற்கு பிறகு
we begin to become a little self-confident.
நாம் இப்பொழுது தன்னம்பிக்கையுடையவர்களாய் மாறுகிறோம்.
Now I can get the victory.
இப்பொழுது நான் ஜெயம் பெற முடியும்.
And we put our hand down.
நம்முடைய கரங்களை கீழே போட்டு விடுகிறோம்.
We don't need to pray so much now.
இப்பொழுது அந்த அளவுக்கு ஜெபிக்க தேவையில்லை.
We don't need to depend on God. I'm an experienced man.
நான் ஒரு அனுபவம் வாய்ந்த மனிதன். இப்பொழுது அந்த அளவுக்கு தேவனை சார்ந்திருக்க தேவையில்லை.
Immediately the enemy start conquering us.
உடனடியாக சத்துரு நம்மை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறான்.
I have seen many elder brothers.
அநேக மூப்பர்களை பார்த்திருக்கிறேன்.
Who when I first knew them they were really spiritual.
முதலாவது நான் அவர்களை அறிந்திருந்த பொழுது அவர்கள் மிகவும் ஆவிக்குருளாக இருந்தார்கள்.
But now after some years.
ஆனால் சில ஆண்டுகள் கழித்து
they are not so spiritual now.
அவர்கள் அந்த அளவுக்கு இப்பொழுது ஆவிக்குருளாக இல்லை.
They got big churches and all that.
அவர்களுக்கு சபைகள் இருக்கிறது, மற்ற காரியங்கள் எல்லாம் இருக்கிறது.
But there is not that anointing and power which they had earlier on is not there.
ஆனால் ஆரம்பத்திலே இருந்ததன அபிஷேகமும் அந்த வல்லமை இப்பொழுது அவர்களுக்கு இல்லை.
I don't think they realize it themselves.
தாங்களாவே அதை உணர்ந்திருக்கிறார்கள் என்றும் எனக்கு நம்பிக்கை இல்லை.
I can see it very clearly.
ஆனால் நான் தெளிவாக பார்க்க முடிகிறது.
And the reason is
காரணம் என்னவென்றால்
they put their hands down.
அவர்கள் தங்கள் கையை கீழே போட்டுவிட்டார்கள்.
They may still be going through nominal prayer meetings.
அவர்கள் சாதாரண ஜெப கூட்டங்களுக்கு இன்னும் சென்று கொண்டுதான் இருப்பார்கள்.
But that helpless broken dependence on God is gone.
உதவியற்ற நொறுங்குண்ட தேவனையே சார்ந்திருக்க கூடிய அந்த நிலை போய்விட்டது.
And then Amalek is prevailing.
அமலேக்கியர் இப்பொழுது மேற்கொள்கிறார்கள்.
But they don't even know it.
ஆனாலும் இவர்கள் அறியாது இருக்கிறார்கள்.
So if you want to avoid that.
ஆகவே இதை நீ தவிர்க்க வேண்டுமானால்
live spiritually with your hands lifted up all the time.
ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எப்பொழுதே கரத்தை உயர்த்தி கொண்டவர்களாகவே கரத்தை விரித்தவர்களாகவே வாழ்ந்து விடுங்கள்.
Not our physical hands.
நம்முடைய சரீர பிரகாரமான கரங்கள் அல்ல.
This attitude it says Lord I can never overcome the enemy even if I have 50 years of experience.
ஆண்டவரே 50 ஆண்டுகள் அனுபவம் இருந்தாலும் ஆண்டவரே ஒரு காலம் நானாக சத்துருவை மேற்கொள்ள முடியாது என்ற ஒரு மனோபாவனை.
I have to depend on you.
ஆண்டவரே உம்மையே நான் சார்ந்திருக்க வேண்டும்.
Every moment.
ஒவ்வொரு க்ஷணமும்
I have to depend on you today just as I did 25 years ago.
ஆண்டவரே 25 ஆண்டுகள் முன்பதாக எப்படி நான் உம்மையே சார்ந்திருந்தனோ அதே போல இப்பொழுதும் ஆண்டவரே உம்மையே சார்ந்திருக்க வேண்டும்.
You are young you may say that's very easy.
நீ வாலிபனா இருக்கிறாய், இப்பொழுது அது எளிதாக இருக்கிறது என்று சொல்லலாம்.
I tell you, if you are not careful, 25 years from now you will be a backslider like some elder brothers.
நான் உனக்கு சொல்லுகிறேன், இப்பொழுதிலிருந்து 25 ஆண்டுகள் கழித்து நீ பின்மாற்றம் அடைந்து இப்பொழுது இருக்கிற சில மூப்பர்களைப் போல பின்மாற்றம் அடைந்து காணப்படலாம்.
Take a warning from Revelation chapter 2 and chapter 3.
வெளிப்படுத்தின விசேஷம் 2 3 அதிகாரங்களிலிருந்து நீ எச்சரிப்பை பெற்றுக்கொள்.
5 out of the 7 elders were backsliders and they didn't even know they were backsliders.
7 மூப்பர்களிலே 5 மூப்பர்கள் பின்மாற்றக்காரர்களாய் போய் விட்டார்கள், பின்மாற்றம் அடைந்து விட்டேன் என்பதை அறியாமலே இருந்திருக்கிறார்கள்.
If you're a backslider and you know you're a backslider, there's some hope for you.
நீ பின்மாற்றக்காரனாய் இருந்து ஆம் நான் பின்வாங்கி விட்டேன் என்பதை நீ அறிந்திருந்தாயானால் உனக்கு நம்பிக்கை உண்டு.
But if you're a backslider, you lost the anointing and lost the power and you don't know it, then that's pathetic.
பின்மாற்றம் அடைந்து விட்டாய், அபிஷேகம் போய்விட்டது, வல்லமை போய்விட்டது, ஆனாலும் தெரியவில்லை என்று சொன்னால் அது பரிதாபம்.
Why does that happen?
ஏன் இது நடக்கிறது?
They put their hands down.
அவர்கள் தங்களை கரங்களை கீழே போட்டார்கள்.
Amalek is prevailing.
அமலேக்கியர் மேற்கொள்கிறார்கள்.
The enemy is winning, but these people don't even know it.
சத்துரு ஜெயம் பெற்றுக்கொண்டே இருக்கிறான், ஆனால் இந்த மக்கள் அறியாமலே இருக்கிறார்கள்.
Not only elder brothers, I know many older brothers in CFC who are like that.
மூப்பர்கள் மட்டுமல்ல, CFC சபையிலே உள்ளதான வயது சென்ற விசுவாசிகள், அனுபவமிக்க விசுவாசிகள் அப்படி இருக்கிறார்கள்.
They never left the church.
ஒரு காலம் அவர்கள் சபை விட்டு போகவில்லை.
They've been 25 years there.
அவர்கள் சபையில் 25 ஆண்டு காலம் இருக்கிறார்கள்.
They haven't grown.
அவர்கள் இன்னும் வளரவில்லை.
They are backsliders.
அவர்கள் பின்வாங்கி போய்விட்டார்கள்.
But they still come and break bread.
ஆனாலும் வந்து எங்களோடு கூட அப்பம் பெற்கிறார்கள்.
They listen to the messages.
செய்திகளை கேட்கிறார்கள்.
Doesn't make a difference.
ஆனாலும் அவர்களை வாழ்க்கையில் வித்தியாசமே வருவதில்லை.
Word of God doesn't penetrate them because you're not broken.
அவர்கள் நொறுக்கப்படாமல் உடைக்கப்படாமல் இருக்கிறபடினாலே வேத வசனமானது அவர்களுக்குள்ளாக ஊடுருவி செல்ல முடியவில்லை.
It's like if you sow seed on this concrete.
இந்த கான்கிரீட் மைதானத்திலே போய் நாம் விதைகளை விதைத்தால் எப்படி இருக்கும்?
Nothing will come.
ஏதாவது விளையுமா?
But if you plow up the ground and sow there, something comes up.
ஆனால் நிலத்தை உழுது அதிலே நீங்கள் விதையை போட்டுவீர்கள் என்று சொன்னால் அதிலே விளைச்சல் கிடைக்கும்.
God's word can produce fruit only in a broken heart.
ஆகவே தேவனுடைய வார்த்தையானது நொறுக்கப்பட்ட நொறுங்குண்ட உள்ளத்தில் மட்டுமே கனிகளை உண்டாக்கும்.
Till the end of my life I want to have a broken and contrite spirit before God.
என்னுடைய வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் தேவனுக்கு முன்பாக நொறுங்குண்ட பணிந்த ஆவி உள்ளவனாய் நான் இருக்க விரும்புகிறேன்.
This helpless dependence upon God is very important.
உதவியற்ற நிலையிலே தேவனையே சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையானது மிக மிக முக்கியம்.
And it says here Moses' hands were heavy, verse 12, so Aaron and Hur supported his hands.
12வது வசனத்திலே மோசேயினுடைய கைகள் அசந்து போயிற்று, அப்பொழுது ஆரோனும் ஊரும் அவன் பக்கத்தில் இருந்து அவருடைய கைகளை தாங்கினார்கள் என்று வாசிக்கிறோம்.
That's the other thing we need to know in this battle.
இந்த யுத்தத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டியதான் இன்னொரு காரியம் இதுதான்.
Many times we cannot win alone.
அநேக சமயங்களிலே நாம் தனியாக ஜெயிக்க முடியாது.
We need fellowship.
நமக்கு ஐக்கியம் தேவை.
2 or 3.
2 3 பேர்
coming together.
ஒன்றாக கூடி வருவது.
And praying to God.
தேவனுடைய நோக்கி ஜெபிப்பது.
Not all by myself.
நானாக மட்டுமே அல்ல.
But along with others.
மற்றவர்களோடு கூட சேர்ந்து.
That's why I encourage you, seek fellowship.
ஆகவே தான்
ஐக்கியம். At least one or two God fearing people of your age and your sex.
ஆகவே உன்னை போல வயதுள்ளவர்கள், உன்னுடைய பாலர் ஆண்கள்னா ஆண்கள் என்று ஆண்களோடு கூட நீங்கள், பெண்கள் பெண்களோடு கூட, தேவபக்தி உள்ள மக்களோடு கூட நீங்கள் சேர்ந்து ஐக்கியப்படுங்கள்.
You must try your best and pray that God will lead you to one or two wholehearted people with whom you can fellowship.
நீ ஐக்கியப்படும்படியாக ஒன்று அல்லது இரண்டு முழு இதயம் உள்ளவர்களிடத்திலே ஆண்டவரே என்னை வழிநடத்தும் என்று நீ ஜெபிக்க வேண்டும்.
That can do miracles.
அது அற்புதங்களை உன்னுடைய வாழ்க்கையிலே செய்யும்.
You can do amazing things if you can find one or two wholehearted people.
முழு இதயமுடைய ஒன்று அல்லது இரண்டு சகோதரிகளை கண்டுபிடித்தாலே அது பெரிய காரியம்.
You don't need 200-300 to pray.
உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிப்பதற்கு 200-300 பேர் தேவையில்லை.
There in that mountain there were only 3.
அந்த மலையிலே மூன்றே மூன்று பேர் தான் இருந்தார்கள்.
The whole army of Amalek was defeated.
அந்த முழு அமலேக்கு படைகளும் தோற்கடிக்கப்பட்டது.
Jesus said if 2 or 3 are gathered together in my name.
இரண்டு அல்லது மூன்று பேர் என்னுடைய நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ,
I am in the midst.
நான் அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று
சொன்னார். Whatever you bind on earth will be bound in heaven.
பூமியிலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலேயும் கட்டப்பட்டிருக்கும்.
And whatever you release on earth will be released in heaven.
பூமியிலே எவைகளை நீங்கள் கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலேயும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும்.
You know that promise in Matthew 18 verse
8. அந்த வாக்குத்தத்தம் தெரியுமா உங்களுக்கு? மத்தேயு 18 அதிகாரம்
verse 18 to 20.
18 வசனம் 20 வசனம்.
From 18 to 20 you must read it together.
18 வசனத்திலிருந்து 20 வசனம் வரை நீங்கள் சேர்த்து வாசிக்க வேண்டும்.
And to understand it you must start at verse 20 and go backwards.
நீங்கள் 20 வசனத்திலிருந்து ஆரம்பித்து பின்னாக செல்வீர்கள் என்றால் நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ளலாம்.
The first step is to get 2 or 3.
முதலாவது இரண்டு பேர் அல்லது மூன்று பேரை நீங்கள் சேர்க்க வேண்டும்.
Not who many people misunderstand this.
அநேகர் இதை தவறாய் புரிந்து கொள்கிறார்கள்.
It is not two or three gathering themselves, it's two or three gathered by the Holy Spirit.
தாங்களாக ரெண்டு பேர் அல்லது மூணு பேர் கூடுகிறதல்ல, பரிசுத்த ஆவியானவர் கூட்டுகிற இரண்டு அல்லது மூன்று பேர்.
They are gathered, not they decide to gather, but the Holy Spirit brings them together.
இவர்களாக தீர்மானித்து கூடுகிறதல்ல, பரிசுத்த ஆவியானவரே இவர்களை கூட்டுகிறார்.
When the Holy Spirit brings two, three people together, he's got a purpose.
பரிசுத்த ஆவியானவர் இரண்டு அல்லது மூன்று பேரை ஒன்றாக கூட்டினார் என்று சொன்னால் அதிலே அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு.
Then we go to verse 19.
அதற்கு பிறகு 19 ஆம் வசனத்துக்கு செல்கிறோம்.
These two, three must be united. That's very important.
இந்த இரண்டு அல்லது மூன்று பேர் ஒருமனப்பட்டிருக்க வேண்டும். அது மிக முக்கியம்.
It doesn't say they have to be mature who walked with God for 50 years.
அவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்களா இருக்க வேண்டும், தேவனோடு கூட குறைந்தபட்சம் 50 ஆண்டுகளாவது நடந்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படவில்லை.
They may all have been converted last week.
போன வாரம் தான் இவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருந்திருக்கலாம்.
That doesn't matter.
அது ஒரு பொருட்டல்ல.
Because the power is not in them, it's in Jesus.
பலனானது இவர்களுக்குள்ளே இல்லை, இயேசுவிலே தான் இருக்கு.
Where two or three gathered, Jesus is in the midst and that's what makes the difference.
இரண்டு மூன்று பேர் கூடும் பொழுது இயேசு அவர் மத்தியிலே இருக்கிறார், அதுதான் ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது.
25 years experience is useless.
உங்களுடைய 25 ஆண்டுகள் அனுபவமானது பிரயோஜனமற்றதா இருக்கிறது.
Where two or three are gathered by the Holy Spirit and they are united.
எங்கே ரெண்டு பேர் மூன்று பேர் பரிசுத்த ஆவியினாலே கூட்டப்படுகிறார்களோ அவர்கள் ஒருமனப்பட்டிருக்கிறார்கள்.
They recognize Jesus as the Lord in their midst.
அவர்கள் மத்தியிலே இயேசுவே ஆண்டவராக இருக்கிறார் என்பதை அடையாளம் கண்டு அவர்கள் ஆவிக்குரிய யுத்தத்துக்குள்ளாக நுழைகிறார்கள்.
பதினெட்டாம்
அவர்கள் எவைகளை கட்டுகிறார்களோ
will be bound in the heavenlies which is the headquarters of Satan.
சாத்தானுடைய தலைமை இடமாகிய வானத்திலே அவைகள் கட்டப்பட்டிருக்கும்.
And if somebody is bound by Satan on earth, we can lose him and the heavenlies will have to lose that person.
பூமியிலே யாராவது பிசாசுனால கட்டப்பட்டிருந்தால் நாம் அவர்களை கட்டி அவிழ்க்கலாம், அது வானத்திலேயும் கட்டி அங்கிருந்து அவனுக்கு கட்டி அவிழ்த்து விடப்படும்.
See, when Satan was thrown down from the third heaven, the presence of God,
தேவனுடைய சமூகமாகிய மூன்றாம் வானத்திலிருந்து பிசாசு தள்ளப்பட்ட பொழுது,
he didn't go to hell.
அவன் நேரடியாக நரகத்துக்கு போகவில்லை.
He's not in hell.
அவன் நரகத்திலே இல்லை.
He's not on the earth. He will come to the earth in Revelation 13 we read.
பூமியிலே இப்பொழுதில்லை. பூமியிலே வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரத்திலே வாசிக்கிறது போல அப்பொழுதுதான் பூமிக்கு வருவான்.
But now he's sort of midway between third heaven and the earth in the second heaven.
ஆனால் இப்பொழுது இந்த பூமிக்கும் இரண்டாம் வானத்துக்கும் இடையிலே உள்ள பகுதியிலே அவன் ஆக்கிரமித்துக் கொண்டான்.
That is the heaven spoken of here where we are going to bind and loose something.
அங்கே தான் நாம் கட்ட வேண்டும் அவிழ்க்க வேண்டும் என்று அந்த வானத்தை குறித்து தான் பரலோகம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
Ephesians 6:12 it says.
எபேசியர் 6:12 இலே நாம் வாசிக்கிறோம்.
We don't wrestle with flesh and blood.
மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை.
But with principalities and powers.
ஆனால் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் நமக்கு யுத்தம் உண்டு.
In the heavenlies.
வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் என்று வாசிக்கிறோம்.
There are two things we learned there.
ஆகவே இங்கே இரண்டு காரியங்களை கற்றுக்கொள்கிறோம்.
One, we never fight with human beings.
ஒன்று, முதலாவது நாம் ஒருபோதும் மனிதனோடு கூட சண்டை போடக்கூடாது.
Never.
ஒரு காலம் யுத்தம் பண்ணக்கூடாது.
If you want to fight the devil, you make one decision, you will never fight with human beings.
பிசாசோடு நான் யுத்தம் பண்ண வேண்டுமானால் ஒரு தீர்மானத்தை செய்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால் ஒரு காலம் நான் மனிதனோடு கூட போராட மாட்டேன்.
You will never fight at home with your brother or sister for anything.
எந்த ஒரு காரியத்துக்காகவும் அண்ணன் தம்பியோடு அக்கா தங்கையோடு நீ சண்டை போடக்கூடாது.
And when you grow up, you will never fight for property. Or anything.
வளர்ந்த பிறகு சொத்துக்காக நீ சண்டை போடக்கூடாது.
If they call you an insulting name, you'll just forgive them and forget it.
உன்னை ஒரு தூஷணமான பெயரை சொல்லி கூப்பிடுவார்கள் என்று சொன்னால் அதை மன்னித்து மறந்துவிடு.
Such a tremendous difference has come in my life when I decided I will never fight with human beings.
ஒரு காலம் நான் மனிதனோடு கூட போராட மாட்டேன் என்று தீர்மானித்த பிறகு அவ்வளவு ஆசீர்வாதமான அனுபவம் எனக்கு வந்தது.
Then I got power over Satan.
அப்பொழுது எனக்கு சாத்தான் மீது வல்லமை கிடைத்தது.
Before that I could not fight with Satan.
அதற்கு முன்னதாக நான் சாத்தானோடு கூட போராட முடியாதபடி இருந்தது.
I was afraid of demons, I was afraid of Satan.
பேய்களை பார்த்தால் எனக்கு பயமா இருக்கும், சாத்தானை பார்த்தாலும் நான் பயந்து ஓடுவேன்.
But after I stopped fighting with human beings and I said never again will I ever fight with a human being.
மனுஷனோடு கூட போராடுவதை நிறுத்தி விட்டேன். இனியும் நான் எந்த மனிதனோடும் கூட நான் போராடவே மாட்டேன் என்பதை தீர்மானித்து விட்ட பிறகு
I'll never fight with my wife.
மனைவியோடு கூட சண்டை போட
மாட்டேன்.
பக்கத்து வீட்டுக்காரோடு கூட சண்டை போட
மாட்டேன்.
சபையில் உள்ள எந்த சகோதரனோடு கூட சண்டை போட
மாட்டேன்.
என்னுடைய சக மூப்பர்களோடு கூட சண்டை போட
மாட்டேன்.
எந்த ஒரு மனிதனோடும் கூட சண்டை போட மாட்டேன் என்று தீர்மானித்தேன்.
Then I got power to fight against these evil spirits.
அப்பொழுது இந்த பொல்லாத ஆவிகளோடு கூட போராடுவதற்கு எனக்கு வல்லமை கிடைத்தது.
You can do that right now. You don't have to wait till you come to my age.
என்னுடைய வயது வரும் வரை நீ காத்திருக்க வேண்டாம். நீ இப்பொழுதே செய்யலாம் அதை.
And these spirits are in the heavenly.
இந்த ஆவிகள் பொல்லாத ஆவிகள் இந்த வான மண்டலத்தில் இருந்து
கொண்டிருக்கிறது. So that's our number one enemy, the devil.
பிசாசு தான் நம்முடைய முதலாவது சத்துரு.
And Jesus overcame him.
இயேசு அவனை ஜெயித்தார்.
We only have to follow Jesus.
நாம் இயேசுவை மட்டும் பின்பற்றினால் போதும்.
See what Jesus said in John 14.
யோவான் 14 ஆம் அதிகாரத்தில் இயேசு என்ன சொன்னார் என்று பாருங்கள்.
John 14 in verse 30.
யோவான் 14 ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம்
30ஆம் வசனம் The ruler of this world is the devil is coming but he's got nothing in me
இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை
He tried for 33 years to put something in Jesus he never succeeded
இயேசுவினிடத்தில் எதையாவது ஒன்றை வைத்து விட வேண்டும் என்று 33 ஆண்டுகளாக பிசாசு முயற்சி செய்து பார்த்தான்
He didn't succeed
ஆனால் அவன் வெற்றி பெறவில்லை
This is what we must also be able to say.
இதைதா நாமும் சொல்ல கூடியவளா இருக்க வேண்டும்.
The ruler of this world comes but he's got nothing in me.
உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான் ஆனால் என்னிடத்தில் ஒன்றுமில்லை.
What is the first thing he tries to put in you?
அவன் உனக்குள்ளாக போடுவதற்கு செய்யக்கூடிய முயற்சி செய்யக்கூடிய காரியம் என்ன?
His own nature, pride.
அவனுடைய சொந்த தன்மையாகிய பெருமையை உன்னுள்ளத்தில் வைக்க விரும்புகிறான்.
If the devil can put pride in you,
பிசாசு மட்டும் உன்னுடைய உள்ளத்தில் பெருமையை வைத்து விட்டால்,
pride of anything.
எந்த காரியத்தை குறித்தாலும் பெருமையா இருக்கலாம்
உன்னுடைய
முகத்தை குறித்து அழகை குறித்த பெருமை
உன்னுடைய
அறிவை குறித்த பெருமை
பொசிஷன்
உன்னுடைய ஸ்தானத்தை குறித்த பெருமை
க்ளோத்ஸ்
உன்னுடைய ஆடைகளை குறித்த பெருமை
மணி
பணத்தை குறித்த பெருமை
ஹவுஸ்
வீடு
மோட்டார் சைக்கிள்
மோட்டார் பைக்
ஜாப்
வேலை
எனிதிங்
எதுவா எந்த காரியமா இருந்தாலும்
பைபிள் நாலேஜ்
வேத அறிவு
ஆர் திங்கிங் யூ ஆர் மோர் ஸ்பிரிச்சுவல் தென் அதர்ஸ்
அல்லது மற்றவர்களை காட்டிலும் நான் தான் ஆவிக்குரியவனா இருக்கிறேன் என்ற ஒரு எண்ணம்
Even this attitude I am right everybody else is wrong
நான் தான் சரி மற்ற எல்லாரும் தவறு என்கிற ஒரு மனோபாவனை கூட உன்னை பெருமுள்ளவனாக்கி விடும்
You may be right
நீ சரியாக இருக்கலாம்
But it's good to be humble about it
ஆனால் அதை குறித்து தாழ்மையா இருப்பது நல்லதல்லவா
The devil is so quick to put a little bit of pride in you because he wants to get a position power in you.
உன்மீது அவனுக்கு வல்லமை தேவைப்படுகிறபடினாலே அவனுடைய பெருமையை உனக்குள்ளாக வைத்துவிட சாத்தான் முயற்சிக்கிறான்.
You be careful my dear brothers.
அருமையான சகோதரர்களே ஜாக்கிரதையாக இருங்கள்.
There are brothers who are 20 30 years older than you.
உங்களை காட்டிலும் 20 30 வயது கூட உள்ளவர்கள் இருக்கிறார்கள்.
Who started just like you very sincere.
மிகவும் நேர்த்தியாக நல்ல விதத்திலே உண்மையுள்ளவர்களாக உங்களைப் போல ஆரம்பித்தார்கள்.
Today
இன்றைக்கு
they have become proud
அவள் பெருமையுள்ளவர்களாய் மாறி விட்டார்கள்
the devil's got a foothold in them
பிசாசுக்கு அவருடைய வாழ்க்கையில் இடம் கிடைத்து விட்டது
it's sad
துக்கமாய் இருக்கிறது
god's work is hindered
தேவனுடைய ஊழியம் வெகுவாய் தடைபடுகிறது
very very careful
நீங்கள் மிக 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 கவனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும்
the devil may put jealousy in you against somebody else
வேறு ஒருவர் மீது உள்ள பொறாமையை பிசாசு உன்னிடத்திலே போட்டு விடலாம்
if you allow that then You won't have power over Satan.
அதை நீ அனுமதித்து விட்டால் சாத்தான் மீது உனக்கு வல்லமை இருக்காது.
He'll make you a hypocrite.
உன்னை ஒரு மாய்மாலக்காரனாய் மாற்றி விடுவான்.
Pretending to be holy when you're not.
பரிசுத்தவனாக இல்லாத பொழுது பரிசுத்தவனாய் போல நடிக்க முடியாய் செய்து விடுவான்.
Don't let the devil put anything inside you like that.
இதே போல எதையுமே உன் வாழ்க்கையிலே போட்டு விடுவதற்கு பிசாசுக்கு அனுமதி கொடுக்கவே வேண்டாம்.
If you fail, just be honest and say I failed.
தவறிவிட்டால் நேர்மையாய் ஒத்துக்கொள்ளாம் தவறிவிட்டேன்.
Confess it to God.
தேவனிடத்தில் அறிக்கை செய்.
We read in Colossians chapter 2.
கொலோசியர் 2 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம்.
That Jesus overcame Satan.
இயேசு சாத்தானை ஜெயித்தார்.
It says on the cross.
சிலுவையிலே
verse 15.
15வது வசனம்.
He took away the armor of these rulers and authorities.
துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு என்று பார்க்கிறோம்.
And he made a public display of them.
வெளியரங்கமான கோலமாக்கி விட்டார்.
Triumphed over them.
அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார்.
So Satan is like a terrorist whose suicide bomb and AK-47 gun everything has been taken away from him.
சாத்தான் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் இப்பொழுது என்றால் அவன் ஒரு தீவிரவாதி ஆனால் அந்த தீவிரவாதி வைத்திருந்த கூடிய எரிகுண்டு AK-47 துப்பாக்கி எல்லாவற்றையும் பிடுங்கி விட்டால் எப்படி இருக்கும் உறிந்து விட்டால் எப்படி இருக்கும்
The only reason we are afraid of a terrorist is because he's got bombs and guns.
ஒரு தீவிரவாதியை பார்த்து ஏன் நாம் பயப்படுகிறோம் என்று சொன்னால் அவன் கையிலே வெடிகுண்டை வைத்திருக்கிறான் அல்லது AK-7 துப்பாக்கியை வைத்திருக்கிறான்
Even the police and soldiers are afraid to go near him.
போலீஸ்காரர்களும் படை வீரர்களும் அவனுக்கு நெருங்கி போக பயப்படுகிறார்கள்
Once the guns and the bombs have been taken away then he's helpless he's like any other person
அவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த துப்பாக்கியையும் வெடிகுண்டையும் பிடுங்கி விட்டால் அவன் யாரை போல மாறி விடுகிறான் உதயவற்றவனாய் மாறி விடுகிறான்
This is an amazing verse
இது நல்ல ஒரு வசனம்
That all the devil's armor with which he tries to attack me has been taken away
நம்மை தாக்குவதற்கு அவன் பயன்படுத்தக்கூடிய எல்லா ஆயுதங்களையும் அவனிடத்தில் எடுத்து போட்டாயிற்று
He can't come into me
அவனுக்குள்ளாக வர முடியாது
He cannot touch me
அவனை தொட முடியாது
In fact I have got weapons and now I can chase him and he will run away from me
இப்பொழுது சொல்லப்படும் எனக்கு தான் ஆயுதங்கள் இருக்கிறது நான் அவனை ஓட ஓட விரட்டலாம்
I have got the AK-47 now against the devil
இப்பொழுது பிசாசுக்கு விரோதமாக எனக்கு AK-47 துப்பாக்கி இருக்கிறது
So he runs away from me
அவன் என்னை விட்டு ஓடி போகிறான்
Not me running away from him
அவனை விட்டு நான் ஓடி போவதில்லை
That's how you must be
இப்படித்தான் நீங்கள் இருக்க வேண்டும்.
Not because you are strong, but because Jesus defeated the devil.
நீ பலவானாய் இருக்கிறபடினாலே அல்ல, இயேசு சாத்தானை தோற்கடித்தபடினாலே.
But you got to be careful that you yourself don't open the door for the devil with pride or jealousy or something like that in your heart.
பெருமை நிமித்தமாகவோ பொறாமை நிமித்தமாகவோ உள்ளத்துல ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தமாகவோ நீ சாத்தானுக்கு வழி வாசலை திறந்து கொடுத்து விட கூடாது.
Or you have a bitterness or an unforgiving spirit against someone.
யாரோ ஒருவர் மீது கசப்போ அல்லது மன்னிக்க முடியாத தன்மையோ உன் வாழ்க்கையில் இருக்குமானால்,
or you refuse to work with somebody.
அல்லது இவரோடு கூட சேர்ந்து நான் ஊழியம் செய்ய மாட்டேன் என்று சொல்வாயானால்,
there's so much of that. The Christian world is full of people who can't work with each other.
கிறிஸ்தவ உலகமானது இன்னொருவரோடு கூட சேர்ந்து என்னால் ஊழியம் செய்ய முடியாது என்று சொல்லுகிறவர்களால் நிறைந்திருக்கிறது.
I'm sorry to say that some of our elders also can't work with each other.
நான் இதை சொல்வதற்கு அதிகமாக வருத்தப்படுகிறேன். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சில மூப்பர்களும் கூட மற்றவர்களோடு சேர்ந்து இசைந்து ஊழியம் செய்ய முடியாமல் போய்விடுகிறார்கள்.
I'm not here to judge them, but I say the devil is having a big laugh over the whole thing.
நான் அவர்களை நியாயந்தீர்ப்பதற்காக இங்கே இல்லை, ஆனால் சாத்தான் அவர்களை பார்த்து அவன் சிரிக்கிறான்.
So don't think just because we preach new covenant and all these wonderful things, everything is going well.
ஆகவே நாம் இந்த புது உடன்படிக்கையின் பிரசங்கங்கள் எல்லாம் பிரசங்கிப்பதனால எல்லாமே சுமூகமாக நடந்து கொண்டிருக்கிறது என்று நாம் நினைக்க கூடாது.
The devil is not deceived by all these youth camps and conferences and wonderful sermons and CDs and all that.
இந்த வாலிபர் முகாமின் மூலமாகவோ அல்லது கான்ஃபரன்ஸ் நடத்துவதன் மூலமாகவோ அருமையான CD-கள் எல்லாம் நாம் உண்டாக்குகிறோம், ரெக்கார்ட் பண்ணும் என்பது மூலமாகவோ சாத்தான் இதை குறித்து பயப்படுவதே இல்லை.
We can't defeat the devil with conferences and CDs.
கான்ஃபரன்ஸ் வைத்துக் கொண்டு CD-யை வைத்துக் கொண்டு நாம் சாத்தானை ஜெயிக்க முடியாது.
We defeat the devil by dependence upon God and unity with others.
நாம் தேவனை சார்ந்திருப்பதன் மூலமாகவும் மற்றவர்களோடு கூட ஐக்கியப்படுவதன் மூலமாகவும் மட்டுமே சாத்தானை மேற்கொள்ள முடியும்.
What we see in Moses, Aaron and Hur holding up their hands.
இதை தான் நாம் மோசே, ஆரோன், ஊர் இவர்கள் கரங்களை தாங்கி பிடிக்கிறதை பார்க்கிறோம்.
We must believe that Jesus defeated Satan on the cross.
இயேசு சாத்தானை கல்வாரி சிலுவையில் தோற்கடித்தார் என்பதை நாம் நம்ப வேண்டும்.
Stand in that victory.
நாம் அந்த ஜெயத்திலே நாம் நிற்கிறோம்.
And the second enemy we have,
நமக்கு இருக்கக்கூடிய இரண்டாவது சத்துரு,
is the lusts in our flesh.
நம்முடைய மாம்சத்திலே இருக்கக்கூடிய அந்த இச்சைகள்.
We all have so many desires in our flesh and all the desires are the same.
நம்முடைய மாம்சத்தில் எத்தனையோ ஆசை இச்சைகள் இருக்கிறது. எல்லாருடைய மாம்சத்திலும் அதே விதமான ஆசை இச்சைகள் தான் இருக்கிறது.
Every desire you have in your flesh, I have in mine.
உன்னுடைய மாம்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசையும் என்னுடைய மாம்சத்திலும் இருக்கிறது.
The way you are tempted is the way I am tempted.
எந்த விதத்தில் நீ சோதிக்கப்படுகிறாயோ அதே விதத்தில் நானும் சோதிக்கப்படுகிறேன்.
And the Bible says,
வேதம் சொல்கிறது,
in Hebrews 4:15,
எபிரேயர் 4:15,
that even Jesus was tempted in the same way.
இயேசு இதே போல சோதிக்கப்பட்டார் என்று வாசிக்கிறோம்.
Exactly like us.
நம்மை போலவே அவரும்
சோதிக்கப்பட்டார்.
எல்லா விதத்திலேயும் அவர் சோதிக்கப்பட்டார்.
But he never yielded.
ஆனால் ஒரு காலம் அந்த சோதனைக்கு அவர் விட்டு கொடுக்கவில்லை.
Jesus first overcame Satan.
ஆகவே இயேசு முதலாவதாக சாத்தானை ஜெயித்தார்.
And then he overcame every temptation.
இரண்டாவது அவர் ஒவ்வொரு சோதனையும் ஜெயித்தார்.
He came in the flesh.
அவர் மாம்சத்திலே வந்தார்.
Which means he came with a will of his own.
அவருடைய பொருள் என்னவென்றால் தனக்கு என்று இருக்கக்கூடிய சுய சித்தத்தோடு கூட வந்தார்.
Flesh means my self will.
மாம்சம் என்பது என்னுடைய சுய சித்தம்.
With my self will I can commit many sins.
என்னுடைய சுய சித்தத்தை வைத்துக் கொண்டு நான் பல பாவங்களை செய்யலாம்.
I can lust with my eyes.
என்னுடைய கண்களினால் இச்சிக்கலாம்.
I can get angry.
கோபப்படலாம்.
I can be jealous.
பொறாமைப்படலாம்.
I can be proud.
பெருமை அடையலாம்.
So it's all from the root of self will.
இவைகள் எல்லாம் அந்த சுய சித்தம் என்கிற அந்த வேரிலிருந்து முளைக்கக்கூடிய பாவங்கள்.
Jesus also had a self will.
இயேசுவுக்கும் இந்த சுய சித்தம் இருந்தது.
He himself says that in John 6:38.
யோவான் 16:38 அவர் சொல்கிறார்,
I have come from heaven,
நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன்,
not to do my own will,
என்னுடைய சுய சித்தத்தை செய்ய நான் வரவில்லை,
the will of him who sent me,
என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்யும்படிக்கே வந்திருக்கிறேன்.
That is an autobiography that Jesus wrote of his own life in one sentence.
இயேசு தன்னுடைய வாழ்க்கையை குறித்த சுய சரிதையை ஒரே வாசகத்திலே அவர் எழுதியிருக்கிறார்.
You want to read the autobiography of Jesus' life in one sentence?
இயேசுவின் சுய சரிதையை ஒரே வாக்கியத்திலே வாசிக்க விரும்புகிறீர்களா?
John 6:38.
யோவான் 6:38.
All through his life,
அவர் வாழ்க்கை முழுவதுமாக,
he never did his own will.
ஒரு காலம் தம் சுய சித்தத்தை செய்யவில்லை.
He did the will of his father.
அவர் பிதாவுடைய சித்தத்தை தான் செய்தார்.
That is the meaning of saying that Jesus overcame the desires in the flesh.
இயேசு கிறிஸ்து தம்முடைய மாம்சத்திலே உள்ள ஆசைகளை ஜெயித்தார் என்பதனுடைய பொருள் அதுதான்.
That means when his self will told him to do this, he said no, I'll do the father's will.
அவருடைய சுய சித்தம் இதை செய் என்று சொல்லும் பொழுது, இல்லை இல்லை என் பிதாவின் சித்தத்தை தான் செய்வேன் என்று சொன்னார்.
Even at the last moment in Gethsemane you see that.
கெத்செமனிலே கடைசி நேரத்திலே கூட அதை நீங்கள் பார்க்கலாம்.
He's tempted to do his own will, but he says no.
தம்முடைய சுய சித்தத்தை செய்வதற்கு சோதிக்கப்படுகிறார், இல்லை இல்லை என்று சொல்லிவிடுகிறார், நான் பிதாவின் சித்தத்தை செய்ய போகிறேன்.
And he overcame at every point.
ஒவ்வொரு நிலையிலேயும் அவர் ஜெயித்தார்.
The three temptations in the wilderness.
வனாந்தரத்திலே அவருக்கு ஏற்பட்ட மூன்று சோதனைகள்.
He was tempted by the devil.
அவர் பிசாசினாலே சோதிக்கப்பட்டார்.
To satisfy his own need.
தம்முடைய சொந்த தேவையை நிரப்பும்படியாக.
He said no, until the father tells me I won't do it. I won't.
இல்லை, பிதா சொல்லும் வரை காத்திருப்பேன், அதற்கு முன்பாக நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னார்.
Even if I am hungry, I will not do anything till the father tells me.
எனக்கு பசித்தாலும் கூட பிதா சொல்லும் வரைக்கும் நான் ஒன்றையும் செய்ய மாட்டேன் என்று சொன்னார்.
That was an amazing level of obedience.
அது எவ்வளவு வியக்கத்தக்கதான ஒரு கீழ்ப்படிதல்.
That he wouldn't do his own will even when he was hungry.
அவர் பசியா இருக்கும் பொழுதும் கூட தன்னுடைய சுயசித்தத்தை அவர் செய்யவில்லை.
Because he came from heaven to do the father's will.
ஏனென்றால் அவர் பிதாவுடைய சித்தத்தை செய்யும்படியாகவே பரத்திலிருந்து இறங்கி வந்தார்.
What does it mean to overcome the lusts in our flesh?
நம்முடைய மாம்சத்திலே உள்ளதான இச்சைகளை ஜெயிப்பது என்றால் என்ன அர்த்தம்?
It means I overcome sexual lust and anger and all that, but it means more than that.
என்னுடைய பாலியல் இச்சையும் என்னுடைய கோபத்தை எல்லாம் ஜெயிக்கிறேன், ஆனால் அதை காட்டிலும் அதிகமான ஒன்று.
Many people, they can't overcome their sexual desire and their anger.
அநேக மக்கள் தங்களுடைய பாலியல் இச்சையையும் கோபத்தையும் ஜெயிக்க முடியாமல் இருக்கிறார்கள்.
Those are like two little fruits they are attacking.
ஏனென்றால் அவர்கள் இரண்டு கனிகளை தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள்.
But you must attack the root, then the fruits will go.
ஆனால் நீங்களோ வேரை தாக்க வேண்டும், அப்பொழுது பழங்கள் தானாக போய்விடும்.
So if you attack the root, which is doing your own will,
உங்களுடைய வேராகிய சுயசித்தத்தை செய்வது என்பது அதிலே நீங்கள் போய் தாக்கினால்,
you'll find automatically victory coming over your lusts and your anger and all that.
தானாகவே இச்சையிலிருந்தும் கோபத்திலிருந்தும் நீங்கள் வெற்றி பெறுவதை பார்க்க முடியும்.
Jesus came to lay the axe to the root.
இயேசு வேரின் அருகே கோடாரியை வைக்க வந்தார்.
My will.
என்னுடைய
சித்தம். Lord, I want my will to be killed.
ஆண்டவரே, என்னுடைய சித்தம் கொல்லப்பட வேண்டும்.
You know, very often when I'm working together with others,
அடிக்கடி நான் மற்றவர்களோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்யும் பொழுது,
with other elders,
மற்ற மூப்பர்களோடு கூட சேர்ந்து,
even in our church,
நம்முடைய சபையிலும் எங்களுடைய சபையிலும் கூட,
we have differences of opinion how we should do something in a conference or some other thing.
ஒரு கான்ஃபரன்ஸ்லயோ அல்லது வேறு ஒரு விஷயத்திலோ ஒரு காரியத்தை செய்வதற்கு வித்தியாசமான கருத்துக்கள்
ஏற்படுகிறது.
சுயசித்தத்தில் வைக்க
போகிறேனா?
என்னுடைய வழியில நீங்க செய்ய தேவையில்லை.
So things get done that way.
ஆகவே காரியங்கள் அப்படி செய்யப்படுகிறது.
Not the way I wanted.
அப்படி நான் செய்யப்பட விரும்பவில்லை.
What is the result?
அதனுடைய விளைவு என்ன?
The result is that I become a spiritual person.
நான் ஒரு ஆவிக்குரிய மனிதனாய் மாறுகிறேன்.
That's the way I want to go.
இந்த வழியில தான் நான் செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன்.
I'm not bothered whether something is done in a conference or in a church in a particular way. That's not the main thing.
ஒரு சபையிலோ அல்லது கான்ஃபரன்ஸ்லயோ காரியங்கள் வேறு விதத்தில் செய்யப்பட்டால் அது ஒரு பொருட்டல்ல.
It is an opportunity the Lord gave me to die to my own will.
என்னுடைய சுயசித்தத்திற்கு மரிப்பதற்கு தேவன் எனக்கு கொடுத்த ஒரு தருணமாக நான் அதை பார்க்கிறேன்.
And I took it.
நான் அதை ஏற்றுக்கொண்டேன்.
Another time I take it again.
இன்னொரு சமுறையிலே அதையும் ஏற்றுக்கொண்டேன். மீண்டும் அதை பெற்றுக்கொள்கிறேன்.
Now another brother may have the joy of thinking, yeah, I got my way every time.
இன்னொரு எனக்கு என்னோட கூட பணியாற்றுகிற சகோதரர் ஒவ்வொரு முறையும் நான் விரும்புகிறபடியே செய்வதற்கு அனுமதி கிடைத்து விட்டது என்று அவர் சந்தோஷப்படலாம்.
Yes brother, please have it your way all the time.
ஆம் சகோதரர், எல்லா நேரத்திலும் நீங்கள் விரும்புகிறபடியே செய்யுங்கள்.
I want to follow Jesus.
நான் இயேசுவை பின்பற்ற விரும்புகிறேன்.
I want to be spiritual.
நான் ஆவிக்குரியவனாக இருக்க விரும்புகிறேன்.
Very few people have understood this.
மிக சிலரே இதை விளங்கிக் கொண்டார்கள்.
A lot of people talk about taking up the cross.
அநேகர் சிலுவையை சுமக்கிறதை பற்றி பேசுகிறார்கள்.
But this is the cross.
ஆனால் இதுதான் சிலுவை.
This is the cross where you give up your will.
உங்களுடைய சுயசித்தத்தை விட்டு கொடுக்கிறீர்கள், இதுதான் சிலுவை.
Do you know how many opportunities you get for that?
இதற்காக உங்களுக்கு எத்தனை தருணங்கள் வருகிறது என்று உங்களுக்கு தெரியுமா?
So many opportunities we get in our home.
நம்முடைய குடும்பத்திலே அநேக தருணங்கள் வருகிறது.
Family members.
நம்முடைய குடும்ப நண்பர்களோடு குடும்ப அங்கத்தினர்களோடு கூட.
Okay, do it your way.
சரி, நீங்கள் விரும்புகிறபடியே செய்யுங்கள்.
I'm not going to fight about it.
அதை குறித்து நான் போராட மாட்டேன்.
My brother, sister, if you start like this when you are young.
என் அருமையான சகோதரனே, சகோதரியே, இளமையா இருக்கும் பொழுதே இப்படி ஆரம்பித்துவிடு வாழ்க்கையை.
In a few years you'll be a really spiritual person.
ஒரு சில ஆண்டுகளிலே நீ உண்மையான ஆவிக்குரிய நபராய் மாறி விடுவாய்.
Otherwise you'll keep on going to meetings and you'll never be spiritual.
இல்லாத பட்சத்திலே நீ கூட்டங்களுக்கு போய் கொண்டே இருப்பாய், ஆவிக்குரியனாய் மாறவே முடியாது.
So many people like that.
அதுபோல அநேக மக்களை நான் பார்த்திருக்கிறேன்.
They don't take up the cross.
அவர்கள் சிலுவையை சுமப்பதில்லை.
So they never overcome the other sins.
ஆகவே மற்ற பாவங்களை அவர்கள் மேற்கொள்ள முடியவில்லை.
They are not willing to give up self-will.
சுயசித்தத்தை விட்டு விடுவதற்கு அவர்கள் விருப்பமில்லை.
So that's the second enemy we have to conquer.
ஆகவே நாம் ஜெயிக்க வேண்டியதான இரண்டாவது சத்துரு இதுதான்.
Our self-will or the lust in our flesh.
நம்முடைய சுயசித்தம் அல்லது மாம்சத்தில் இருக்கக்கூடிய இச்சைகள்.
The third enemy is the world.
மூன்றாவது சத்துரு உலகம்.
Jesus said in John 16:33.
இயேசு யோவான் 16:33 சொன்னார்.
that he fought against the world and he overcame that also.
அவர் இந்த உலகத்தோடு கூட போராடி ஜெயித்தார் என்று பார்க்கிறோம்.
So he overcame Satan.
சாத்தானை அவர் மேற்கொண்டார்.
He overcame his self will.
தம்முடைய சுய சித்தத்தை மேற்கொண்டார்.
Or the flesh.
அல்லது மாம்சத்தை மேற்கொண்டார் என்று சொல்றாங்க.
And he overcame the world in John 16:33.
யோவான் 16:33 சொல்லப்பட்டது போல இந்த உலகத்தையும் அவர் ஜெயித்தார்.
Now what is the world?
உலகம் என்றால் என்ன?
There are many things attractive to us in this world.
இந்த உலகத்தில் अनेक காரியங்கள் நமக்கு கவர்ச்சியா இருக்குது.
Which are not necessarily evil.
அவைகள் கண்டிப்பாக தீமையாக இருக்கும் என்று சொல்ல முடியாது.
But they draw us away from God.
ஆனாலும் நம்மை தேவனிடத்திலிருந்து இழுத்து செல்கிறது.
There are some things that are evil.
சில காரியங்கள் தீமையானதாய் பொல்லாப்பாய் இருக்கிறது.
For example,
உதாரணமாக,
there is nothing wrong in being rich.
பணக்காரனா இருப்பதிலே தவறில்லை.
But if you have a great longing to be rich.
ஆனால் பணக்காரனாய் மாற வேண்டும் என்ற பெரிய ஆசை இருக்குமானால்,
see what will happen.
என்ன நடக்கும் என்று பாருங்கள்.
1 Timothy 6:9. Now this is the word of God.
இது தேவனுடைய வார்த்தை.
It's not my opinion.
இது என்னுடைய கருத்து அல்ல.
Those who long to get rich will fall into temptation.
ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலே விழுவார்கள்.
They will fall into a snare.
அவர்கள் கண்ணிலே விழுவார்கள்.
They will fall into many foolish desires.
பலவிதமான மதிகேட்டிலே விழுவார்கள்.
They will fall into harmful desires.
அவர்கள் சேதமான இச்சைகளிலே விழுவார்கள்.
They will be plunged into ruin.
அவர்கள் அழிவிலே அமிழ்த்தப்படுவார்கள்.
And they will be plunged into destruction.
அவர்கள் கேட்டிலேயும் அமிழ்த்தப்படுவார்கள்.
There are 6 things mentioned there in that one verse. If you long after money.
நீங்கள் பணத்தை நோக்கி தேடி போகும் பொழுது அல்லது பணக்காரனாய் மாற வேண்டுமே என்ற ஆசை இருக்கும் பொழுது இங்கே 6 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது.
To long to get a job to earn your living is a very good thing.
வயிற்று பிழைப்புக்காக ஒரு வேலையை தேடுவது நல்லதுதான்.
And if you're not earning enough in that job to long to get a better job where you can support your family better, that's also a good thing.
நீ இப்பொழுது செய்கிற வேலையிலே உனக்கு போதுமான சம்பளம் இல்லை, அந்த சம்பளத்தை வைத்து குடும்பத்தை தாங்க முடியவில்லை, ஆகவே நல்ல சம்பளத்துக்குரிய வேலையை தேடுகிறாய், நல்ல விதத்திலே குடும்பத்தை தாங்க முடியும் என்றால் நல்லதுதான்.
But when people have more than enough,
ஆனால் தங்களுக்கு தேவைக்கும் அதிகமாக இருக்கும் பொழுது,
and then they want more and more and more and more,
இன்னும் அதிகமா எனக்கு தேவை என்று சொல்லும் பொழுது,
and they have to crowd out Bible reading and all the other things for God, no time for that.
இப்பொழுது வேதத்தை வாசிப்பதற்கு நேரம் இல்லை, தேவனை தேடுவதற்கு நேரம் இல்லை, வேலை 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 என்று இருக்கும் பொழுது,
then all these 6 things will happen to them.
இந்த 6 அனைத்து 6 காரியங்களும் அவருடைய வாழ்க்கையில் நடக்கும்.
It says in verse 10, they'll wander away from the faith and pierce themselves with many a sorrow.
10 வசனத்திலே விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம்.
Why?
ஏன்?
It says in verse 10, because they were longing for more and more money.
ஏனென்றால் அவர்கள் அதிகமதிகமான பணத்திற்காக விரும்புகிறவர்களாக இருந்தார்கள்.
So there's nothing wrong in being rich.
பணக்காரனா இருப்பதிலே ஐஸ்வரனா இருப்பதிலே தவறில்லை.
Even if you get 100,000 rupees a month salary, there's nothing wrong in that.
ஒரு மாதம் உங்கள் சம்பளம் 1,00,000 ரூபாயாக இருந்தாலும் அதிலே தவறில்லை.
But when you long and you value those things,
ஆனால் நீ அதற்காய் ஆசைப்பட்டு அதை நீ மதிக்க கற்றுக்கொண்டாயானால் அது சீரியஸான காரியம்.
சோ லெட்ஸ் பி கேர்ஃபுல்.
ஆக நாம் எச்சரிக்கையா இருப்போம்.
Glory of this world, that's another thing we got to be careful about.
இந்த உலகத்தின் மகிமை, இது நாம் கவனமா இருக்க வேண்டும்.
Honor from human beings,
மனுஷர்களிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு கணம், மரியாதை, மதிப்பு.
We want people to respect us.
மக்கள் நம்மை மதிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம்.
In the church or outside the church,
சபையிலேயானாலும் சரி, சபைக்கு வெளியானாலும் சரி,
school or college,
பள்ளியிலே கல்லூரியிலே,
if you long for honor, you'll get into a lot of problems.
நீங்கள் கணத்துக்காக எங்குவீர்கள் என்று சொன்னால் அநேக பிரச்சனைகளுக்குள்ளாக சிக்கி விடுவீர்கள்.
So we got to fight these things.
ஆகவே இவர்களுக்கு விரோதமாய் நாம் போராட வேண்டும்.
I don't want the honor of this world.
ஆண்டவரே, இந்த உலகத்தினுடைய கனம் எனக்கு தேவையில்லை.
I don't want to please any human being.
எந்த ஒரு மனிதனையும் ஆண்டவரே நான் பிரியப்படுத்த மாட்டேன்.
Jesus overcame those desires.
இயேசு இந்த ஆசைகளை மேற்கொண்டார்.
So let's fight these 3 enemies.
ஆகவே இந்த 3 சத்துருக்களை நாம் போராடுவோம்.
The devil,
பிசாசு,
our self will or the flesh,
நம்முடைய சுய சித்தம் அல்லது மாம்சம்,
and third, the attractions of this world.
இந்த உலகத்தினுடைய கவர்ச்சிகள்.
Then we can say we are overcomers.
அப்பொழுது நாம் கடைசியில் நாம் ஜெயாளிகள் என்று நாம் சொல்ல முடியும்.
Following Jesus, the great overcomer.
மிகப்பெரிய ஜெயாளியாக இயேசுவை பின்பற்றுவது.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father,
பரலோக பிதாவே,
help us to understand spiritual battle.
ஆவிக்குரிய யுத்தத்தை விளங்கிக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்.
In practical terms,
நடைமுறை வாழ்க்கையிலே,
help us each one.
எங்கள் ஒவ்வொருக்கும் உதவி செய்ய மாட்டோம்.
In Jesus name.
இயேசு நாமத்தில் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.